அப்போஸ்தலருடைய நடபடிகள் அத்தியாயம் 7. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரர்களே, தகப்பன்மார்களே, கேளுங்கள். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்பே மெசபதோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே குடியிருந்தான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அந்த இடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தையாவது அவனுக்கு சொந்தமாக கொடுக்காமல் அவனுக்கு பிள்ளையில்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சொத்தாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்படியே தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் வேறு தேசத்தில் குடியிருப்பார்கள். அந்த தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருடங்கள் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் மக்களை நான் தண்டிப்பேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இந்த இடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8 நாளிலே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடிருந்து எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடம் அவனுக்கு தயவையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களிலெங்கும் பஞ்சமும் அதிக வருத்தமும் உண்டாகி நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் போனது. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு கேள்விப்பட்டு யோசேப்புடைய மூத்த சகோதரர்களை முதன் முறை அனுப்பினான். 2 யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்பினுடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபையும் தன்னுடைய இனத்தார் 75 பேரையும் அழைத்து வரும்படி அனுப்பினான். அந்தப்படி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய முற்பிதாக்களும் மரித்து அங்கேயிருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் விலைக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் நேரம் நெருங்கிய போது யோசேப்பை தெரியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் வரையிலும் மக்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய மக்களை வஞ்சகமாக நடப்பித்து நம்முடைய முற்பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து மிகுந்த அழகுள்ளவனாக இருந்து 3 தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வீட்டிற்கு வெளியே போட்டுவிடப்பட்டபோது பார்வனுடைய மகள் அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய எல்லா சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேலின் பிள்ளைகளாகிய தன்னுடைய சகோதரர்களைக் கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் தோன்றியது. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாக நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணையாக இருந்து எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு விடுதலையை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை தெரிந்து கொள்ளவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 அவன் கண்டு, மனிதர்களே, நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள், ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். ஆனால் மற்றவனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை நியமித்தவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே வசித்து வந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 40 வருடங்கள் முடிந்த பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதன் முட்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார்.
மோசே அந்த தரிசனத்தைக் கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி அருகில் வரும்போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் முற்பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் உரைத்த சத்தம் அவனுக்கு கேட்டது. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணிச்சல் இல்லாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற காலணிகளை கழற்றிப்போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் மக்களின் உபத்திரவத்தை நான் கண்டு அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகவே நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் நியமித்தவன் யார் என்று சொல்லி அவர்கள் நிராகரித்த இந்த மோசேயைத்தான் தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் செங்கடலிலேயும் 40 வருடகாலமாக வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இஸ்ரவேல் மக்களை நோக்கி, உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சகோதரர்களிலிருந்து என்னைப்போல ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்காக ஏற்படுத்துவார், அவர் சொல்வதை கேட்பீர்களாக என்று சொன்னவனும் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னோடு பேசின தூதனோடும் நம்முடைய முற்பிதாக்களோடும் வனாந்தரத்தில் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வார்த்தைகளை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் கீழ்ப்படிய மனமில்லாமல் இவனை தள்ளிவிட்டு தங்களுடைய இருதயங்களில் எகிப்திற்கு திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன ஆனதோ தெரியாது, ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்த நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்களுடைய கை வேலைகளில் மகிழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானத்தின் கோள்களுக்கும் ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக்கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருடங்கள் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும், பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சுரூபங்களாகிய மோளேகினுடைய கூடாரத்தையும் உங்களுடைய தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சுரூபத்தையும் சுமந்தீர்களே, ஆகவே உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்க தரிசிகளின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே. மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணு என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்டபடி அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய முற்பிதாக்களோடு இருந்தது. மேலும் யோசுவாவோடு கூட நம்முடைய முற்பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட யூதர் அல்லாதவருடைய தேசத்தை அவர்கள் கைப்பற்றி கொள்ளும்போது அதை அந்த தேசத்திற்கு கொண்டு வந்து தாவீதின் நாள் வரை வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்திலே தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆனாலும் உன்னதமான தேவன் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ணுவதில்லை. வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாக இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க இடம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் காதுகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்களுடைய முற்பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்க தரிசிகளில் யாரை உங்களுடைய முற்பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரராகிய இயேசுவின் வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாக இருக்கிறீர்கள். தேவ தூதர்களைக் கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கடைபிடிக்காமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மிகுந்த கோபமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவனாக வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பக்கத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் பார்த்து, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் இயேசுவானவர் தேவனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாக கூக்குரலிட்டு தங்களுடைய காதுகளை அடைத்து கொண்டு ஒன்று சேர்ந்து அவன்மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு வெளியே தள்ளி அவன் மீது கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்களுடைய ஆடைகளைக் கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுதுகொள்ளும் போது அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாமல் இரும் என்று அதிக சத்தமிட்டுச் சொன்னான். இப்படி சொல்லி உயிரை விட்டான்.